எனவே நாம் இறந்து போனாலும் இருக்கிறோம், இறந்து போனாலும் இருக்கிறோம். பிறப்பதற்கு முன்னாலேயும் இருக்கிறோம், இறப்பிற்கு பின்னாலையும் இருக்கிறோம். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், வள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு. ஆமா, உறங்குறவன் தான் விழித்து எழுகிறான், இறந்தவன் தான் மீண்டும் பிறக்கிறான் இல்லையா என்று ஓமை காட்டுகிறாரே. எனவே இதுதான் அடிப்படை சைவ சித்தாந்தத்திற்கு. இதற்கு பெயர்தான் சர்க்காரியவாதம். காரியம் என்றால் தோன்றுவது, உள்ளதுதான் தோன்றும். சத் காரியம், காரியம் என்றால் தோன்றுதல், உள்ளது தோன்றும் என்கின்ற வாதம். இது சைவ சித்தாந்தத்திற்கு உரியது. இன்னொன்னு சொன்னேனே, இல்லாதது தோன்றும் என்பது, அதற்கு என்ன பேரு? அதை சொல்ல வேண்டாம், சொன்னா நீங்க அதை வேற குழப்பி கொண்டிருப்பீர். அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு ஆனா சேர்த்துக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். அசற்காரியவாதம், அசற்காரியவாதம் என்றால் இல்லாதது தோன்றும் என்கிற கருத்து அசற்காரியவாதம். சைவ சித்தாந்தத்துல சர்க்காரியவாதம் தான். சைவ சித்தாந்தப்படி கடவுள் இல்லாத உலகத்தை படைக்கிறார் என்பது இல்லை, இருக்கின்ற உலகத்தைத்தான் படைக்கிறார். எங்கே இருந்தது அப்படியானால்? குடம் களிமண்ணிலே இருந்தது. உலகம் எங்கே இருந்தது? மாயையிலே, மாயையிலே இருந்தது. மாயைதான் காரணப்பொருள், மாயைதான் உலகத்திற்கு காரணப்பொருள். அந்த மாயையிலே புலப்படாமல் நுட்பமாக அடங்கியிருந்த உலகத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறான், படைக்கிறான். அதுதான் படைத்தல். அவ்வாறு படைத்த உலகத்தை குறிப்பிட்ட காலம் வரை நிறுத்துகிறான், பிறகு மீண்டும் அவற்றை அழிக்கிறான் என்றால் அந்த உலகத்தை மீண்டும் மாயையிலே ஒடுங்கும்படி செய்கிறான். அதுதான் அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல். எனவே தோற்றிய திதி ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள். எது எது உள்பொருள்? உள்பொருள் என்று நூற்பாவில எதை எது எழுவா? எது எது உள்பொருள்? அவை, அவை என்று சொல்லப்படுகிற உலகம் உள்பொருள். தோற்றிய தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள், தோற்றிய திதியே. அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? ஒடுங்கி. முன்னாலே ஒடுங்கி இருந்தது, தோற்றுவிப்பதற்கு முன்னாலே மாயையிலே ஒடுங்கி இருந்து ஒடுங்கி உலகம் ஒடுங்கி இருந்து உண்டாயிற்று, உளதாயிற்று. ஒடுங்கி உளதாம், ஒடுங்கியிருந்த உலகம் அப்படியே ஒடுங்கி இருக்க வேண்டியதுதானே, ஏன் மறுபடியும் இறைவன் அதை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் இடையில் என்ன வார்த்தை போட்டிருக்கிறார்? மலத்து. மலத், உயிர்கள் இடத்திலே இருக்கிற ஆணவ மலம் நீங்காமல் இருப்பதனால் அந்த மலத்தை நீக்குவதற்காக ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்கிறார். ஒடுங்கி மலத்துன மலத்தால், ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், மலத்தால் உளதாயிற்று. மலத்தால் உளதாயிற்றுனா என்ன பொருள்? ஆணவ மலத்தை நீக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது இறைவனால் மலத்தால். நோயினால் மருத்துவரை நாடினான் என்ன அர்த்தம்? நோயினால் மருத்துவரை நாடினான் என்றால் நோயை நீக்குவதற்கு. அதே போல மலத்தால் உண்டாயிற்று, மலத்தை நீக்குவதற்காக. ஒடுங்கி மலத்து உளதாம். கடைசி நேரம், கடைசி வரி. ஆனா அதற்குள்ள முடியாது, நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு வைத்துக் கொள்வோம். நாளைக்கு கடவுள் ஒருவர் உண்டு என்பதை முதல் நூற்பா நிறுவுகிறது. அந்த கடவுளுடைய இருப்பை உணர்த்துவதற்கு அல்லது உணர்வதற்கு காட்சி அளவை பயன்படாது. உரை அளவை கடவுள் இருப்பை உணர்த்துகிறது என்றாலும் உரை அளவையை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள். எனவே மெய்கண்டார் அந்த இரண்டையும் பயன்படுத்தாமல் கருதல் அளவை எனப்படுகிற அனுமானம் என்ற முறையிலே கடவுளுடைய இருப்பை நமக்கு தெரிவிக்கிறார். அனுமானம் என்ற முறை, அனுமானம் என்றால் என்ன என்று நாம் பார்த்திருக்கிறோம். அனுமானம் என்றால் மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய மற்றொரு பொருளை கொண்டு உய்த்து உணர்தல். மறைந்திருக்கிற ஒரு பொருளை அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய இன்னொரு பொருளை கொண்டு உய்த்து அறிதல், அது அனுமானம் அல்லது கருதல். அந்த முறையிலே இங்கே மறைந்திருக்கிற பொருளாக இருப்பவன் இறைவன். அந்த மறைந்திருக்கிற பொருளாகிய இறைவனை நாம் உணர்வதற்கு நமக்கு தெரிந்த பொருளாக இருப்பது இந்த உலகம். உலகத்தை கொண்டுதான் இறைவனுடைய இருப்பை நாம் உணர முடியும். அப்படியானால் உலகத்திற்கும் இறைவனுக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டுமே. அந்த தொடர்பு என்ன? அதுதான் காரியத்திற்கும் காரணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. உலகம் என்பது ஒரு காரிய பொருள். காரிய பொருளுக்கு என்று சில தன்மைகள் உண்டு என்று கூறினேன். காரிய பொருள்களெல்லாம் ஜடமாக இருக்கும், பல பகுதிகளை உடையதாக இருக்கும், பல வகைப்பட்டதாக இருக்கும், நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாய், அதாவது இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டதாய் இருக்கும். அப்படிப்பட்ட தன்மையுடைய பொருள் எல்லாம் காரிய பொருள்கள். இந்த இயல்புகள் எல்லாம் உலகத்தினிடத்திலும் காணப்படுகின்றன. உலகமும் ஜடப்பொருளாக இருக்கிறது. அவன் அவள் அது என்ற பகுதிகளை உடையதாக இருக்கிறது. பல வகைப்பட்ட உலகங்களாக அது காணப்படுகிறது. இந்த ஒரு நில உலகத்தைப் போல பல உலகங்கள் அமைந்திருக்கின்றன. அதே போல நம்முடைய அறிவினாலே இந்த உலகம் சுட்டி அறியப்படுவதாக, இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருப்பதனால் இந்த உலகமும் ஒரு செய்யப்பட்ட தோன்றி அழியக்கூடிய ஒரு காரிய பொருள் என்பதை அனுமானத்தாலே நாம் துணியலாம் என்று துணிந்த பிறகு இந்த காரிய பொருள்கள் எல்லாம் தோன்ற வேண்டுமானால் அவை தாமாக தோன்ற முடியாது. எனவே காரிய பொருளை தோற்றுவிப்பதற்கு அறிவுடைய ஒருவன் வேண்டும். எனவே இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு காரிய பொருள், தோன்றிய காரிய பொருள் அல்ல, தோற்றுவிக்கப்பட்டது, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றுவிக்கப்பட்டது என்றால் எங்கிருந்து தோற்றுவிக்கப்பட்டது என்றால் மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து. மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து உலகம் என்ற காரிய பொருள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே மாயையிலே ஒடுங்கி இருந்தது, முன்னமே இருந்தது. எனவே இருந்த புலப்படாமல் அடங்கி இருந்த ஒடுங்கி இருந்த உலகத்தை இறைவன் மீண்டும் உருவமாக தோற்றுவிக்கிறான். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த உலகத்தை அவன்தானே முன்னாலே ஒடுக்கினான் மாயையிலே, மீண்டும் இப்போது தோற்றுவிக்கிறான். அப்படியானால் முன்பு ஏன் ஒடுக்க வேண்டும்? மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் அப்போதே ஒடுக்காமல் இருந்திருக்கலாமே. ஏனோ இவனுக்கு இரண்டு வேலை, ஒடுக்க வேண்டும் பிறகு மறுபடியும் படைக்க வேண்டும் என்ற அந்த இரண்டு வேலை எதற்கு? தோற்றுவித்த உலகத்தை என்று அப்படியே இருக்கும்படி செய்ய வேண்டியதுதானே. தோற்றிய உலகத்தை ஏன் ஒடுக்க வேண்டும், ஒடுங்கிய உலகத்தை ஏன் மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? இந்த உலக வாழ்க்கையிலே உயிர்கள் இன்ப துன்பங்களை பல பல பிறவிகளிலே அனுபவித்து அனுபவித்து அதனாலே இழைப்பு உண்டாகி இருக்கும். இன்ப துன்பங்களை பல பல பிறவிகளிலே அனுபவித்து அனுபவித்து இந்த உயிர்கள் சலிப்பு அடைந்து இழைப்பு அடைந்து இருக்கும். எனவே இந்த உயிர்களுக்கு சிறிது காலம் ஓய்வு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுக்கு சிவஞான போதத்தை நடத்தி கொண்டே இருந்தால் உங்களுக்கு சலிப்பு உண்டாகாதா? ஒரு மணி நேரம் கேட்பதே. அப்படி இருக்கிற போது இந்த உயிர்கள், அது இயற்கை, உயிர்களுடைய இயற்கை. எனவே உயிர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தான் படைத்துக் கொடுத்த தனுகரண புவன போகங்களை உயிர்களிடமிருந்து பிரித்து மாயையிலே ஒடுக்குகிறான். பிறகு அந்த காலம்தான் சங்கார காலம் அல்லது ஊழிக்காலம் என்கிறோம். அப்படி உலகத்தை எல்லா உலகங்களையும் மாயையிலே ஒடுக்குகிற காலம்தான் ஊழிக்காலம், சங்கார காலம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. தமிழிலே முற்றழிப்பு செய்கிற காலம். பிறகு மீண்டும் அந்த உயிர்களுக்கு மறுபடியும் இந்த மாயையிலிருந்து உலகத்தை தனுகரண புவன போகங்களை எல்லாம் மீண்டும் படைத்துக் கொடுக்கிறான். முன்பு கொடுத்த அதே உடம்பை கொடுப்பானா? அதையெல்லாம் இரண்டாம் நூற்பாவிலே வைத்துக் கொள்வோம். இரண்டாம் நூற்பாவிலே அதை பற்றி பேசலாம். இங்கே மீண்டும் தோற்றுவித்துக் கொடுக்கிறான். எனவே ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் ஏன் தோற்றுவிக்க வேண்டுமென்றால் உயிர்களை இழைப்பாற்றுவதற்காக, உயிர்களை இழைப்பாற்றுவதற்காக ஒடுக்கி மீண்டும் தோற்றுவிக்கிறான். சரி, இப்ப அதுவரை நேற்று பார்த்தோம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின், அதாவது என்ன பொருள் பார்த்தோம், அவனென்றும் அவள் என்றும் அது என்றும் பல பகுதிகளை உடையதாயும் சுட்டி அறியப்படுவதாயும் இருக்கின்ற இந்த உலகமாகிய தொகுதி தோன்றி நின்று அழிகின்ற காரியப்பொருளாக இருப்பதனால் மூவினைமையின் தோற்றிய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட திதியே உள்பொருள் என்று கூறி அது ஒடுங்கி இருந்தது, ஒடுங்கி மலத்து அந்த ஆன்மாக்களுடைய ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு மலத்தால் உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்பட்டது. ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்பட்டது எதற்கு? உயிர்களிடம் உள்ள ஆணவ மலத்தை நீக்குவதற்கு. இந்த இடத்துல உபநிடதங்களிலே ஒரு கருத்து வருகிறது. உபநிடதங்களிலே இறைவன் தன்னிடமிருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறான், மீண்டும் தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்ளுகிறான் என்ற கருத்து உபநிடதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.